මීළඟට මීළඟට එළෙම අතාවල මෙත්තම ඔබතුමාට විනාඩි 19ක් කාලයක් ලැබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. නහ්මදු නුසල්ලි අලා රසූලිල් කරීම්. අමා බාද්. தலைமை தாங்குகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உண்மையில் இன்று வரி அதிகரிப்பு அல்லது குறைப்பு தொடர்பாக நமது அரசாங்கத்தினுடைய அல்லது அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது, மக்களினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது, அதே போன்று செலவினங்கள் தொடர்பான விடயங்கள் இங்கு இரு ஆளும் கட்சியாலும் எதிர்த்தரத்தாலும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே வரி சுமை அதிகமானது என்று எதிர்கட்சியிலே இருக்கின்ற எல்லோரும் கூறுகின்ற பொழுது கூட, நாட்டை நடத்துவதற்கு வரி அவசியம் என்கின்ற ஒரு விடயமும் இருந்தாலும், இந்த வரியை செலுத்துகின்றவர்கள் தங்களுடைய விருப்பத்தோடு மனதோடு செலுத்துகின்ற அளவிற்கு அவர்களுடைய வருமானமும் அவர்களுடைய செலவினங்களும் அமையப்பெற வேண்டும் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம்தான். அரசாங்கத்தை நடத்துவதற்கு முடிந்தவர்கள் எல்லோரும் அவர்களுக்கான வருமானங்களிலிருந்து வரிகளை செலுத்துவது உலகத்திலே ஒரு பழக்கமாகி வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் வரிகளை விடவும் எமது நாடு செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு வரலாற்று காலங்களிலே பல நாட்டவர்கள் வந்து நமது செல்வங்களை எடுத்து கொண்டு போன வரலாறுகள் அதிகம் இருக்கிறது. இந்த நாட்டில் ஆங்கிலேயர்கள் 100க்கு மேற்பட்ட ஆண்டுகள், அதேபோல் ஒல்லாந்தர் போத்திகேயர் போன்றவர்கள் இந்த நாட்டிற்கு ஏன் வந்தார்கள் என்றால், இங்கிருக்கின்ற வளங்களை கொண்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்காகவே இங்கு வந்தார்கள். கடைசியாக ஆங்கிலேயர் 100க்கு மேற்பட்ட ஆண்டுகள் இங்கிருந்து இங்கு முடியுமானவற்றை அவர்கள் செய்திருந்தாலும் கூட இங்கிருக்கின்ற வளங்களையே கொண்டு போனார்கள். ஆனால் இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்பு நாம் பல கட்சிகள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்திருக்கிறோம். மாறி மாறி பல ஆண்டுகளை நாங்கள் ஓட்டியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கென்ற ஒரு பொருளாதார கொள்கையை நாங்கள் முறையாக அதனை நாங்கள் திட்டமிடவில்லை என்பதும், காலத்திற்கு காலம் அரசியலில் ஆட்சி மாற வேண்டும் என்பதற்காக மக்களை அவர்களுக்கு தேவையானவற்றை சொல்லி இலவசமாக தருவதாக சொல்லி அல்லது ஏதும் லாபகரமான விடயங்களை சொல்லுவதாக கூறி வாக்குகளை பெற்றிருக்கின்றார்களே தவிர, வரலாற்றில் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை இந்த நாட்டின் பணத்தினுடைய பெருமதியை அதிகரிப்பதற்கு இதுவரைக்கும் எந்தவிதமான ஒழுங்குகளும் நடைபெறவில்லை என்பதைத்தான் நாங்கள் உணர்கிறோம். அதனால்தான் இன்று இத்தனை சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளும் பின்பு நாம் பொருளாதாரத்தில் மிகவும் உலகத்திலேயே யாரும் கண்டிராத அளவுக்கு வீழ்ந்து, நாம் வீடுகளிலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் வீதிகளுக்கு இறங்கி எண்ணெய் தேடுகின்றவர்களாகவும், கேஸ் சமைப்பதற்கு கேஸ் தேடுகின்றவர்களாகவும், அரிசி தேடுகின்றவர்களாகவும் நாங்கள் மாறியிருக்கிறோம். ஆனால் அவற்றிலிருந்து விடுபடுகின்ற ஒரு பொருளாதார கொள்கையை எல்லா கட்சிகளுமாக சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்பதிலே இந்த வறுமையின் பின் எல்லோரும் அதனை உணர்ந்து குழுக்களும் அமைத்திருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம், இன்று நமது நாட்டிலே மழை பெய்கிறது. இரண்டு பருவ பயிற்சி காற்றுகளுக்கு நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கு பெய்கின்ற மழை நீர் சாதாரணமாக மலையகத்திலே பெய்கின்ற அத்தனை மழை நீரும், கிழக்கு மாகாணத்தில் பல இடங்களிலே திருகோணமலையிலே அங்கு பல ஆறுகளாக ஓடி தினமும் கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று பதுள விபில போன்ற பிரதேசங்களில் பெய்கின்ற மழை அம்பாறை பிரதேசங்களிலும் அதேபோன்று புத்துவில் பிரதேசங்களிலும் கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது. அன்று நமது அரசர்கள் நமது பெரும்பெரும் ஆட்சியாளர்கள் இவ்வாறான திட்டங்களை ஏற்கனவே தீட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவைகள் உருவாக்கிய காலங்களின் பின்பு அவை புனரமைக்கப்படவில்லை. உதாரணமாக கல்வயா திட்டம் இப்பொழுது அதொரு பெரும் திட்டமாக அம்பாறையில் அமைக்கப்பட்டு 70 ஆண்டுகள். ஆனால் அவைகள் முறையாக புனரமைக்கப்படாமலும் நமது வளங்கள் பாதுகாக்கப்படாமலும் இருக்கின்ற நிலைமை மாத்திரமல்ல, ஜனாதிபதி அவர்கள் புத்துவிலுக்கு வந்திருந்த பொழுது நான் மிகவும் ஒரு காத்திரமான விடயத்தை சொன்னேன். இப்படி மழை நீர் எல்லாம் பொத்துவில் அக்கறை பற்று அல்லது என்று கரையோரத்தின் எல்லா இடங்களிலும் பெய்கின்ற மழைகள் அப்படியே நீரிலே கடலிலே கலக்கின்ற பொழுது திருவண்ணாமலையிலே இருக்கின்ற மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அதே போன்று பொத்துவிலே உள்ள மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. நாங்கள் உல்லாசமாக வருகின்றவர்களிடமிருந்து டொலரை உடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எங்களிடம் குடிப்பதற்கு தண்ணி இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே திட்டமிடுதலில் எங்களுடைய அபிவிருத்தியில் நாங்கள் குறை கண்டிருக்கிறோம். தினமும் கடன் வாங்கி எமது நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் உணவு குறையை இல்லாமல் செய்வதற்கும் தினமும் கடன் வாங்குகின்ற நாடாகவே இருக்கின்றோமே தவிர, நாங்கள் உற்பத்தி செய்வதை பற்றியும் நாங்கள் ஏற்றுமதி செய்து டொலர்களை எடுப்பதை பற்றியும் நாங்கள் இன்னும் யோசிக்கவில்லை. இப்பொழுது கூட பாராளுமன்றத்திலோ அதற்கு வெளியிலோ யாரை கேட்டாலும் எல்லோரும் இந்த உல்லாச பயணிகள் வருவதால் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதும், அல்லது வெளிநாடுகளுக்கு பெண்களை ஆண்களை அனுப்புவதன் மூலம் டொலரை சம்பாதிக்கின்றோம் என்கின்ற இந்த இரண்டு விடயத்தை பற்றி மாத்திரம்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இப்பொழுது நடப்பதை போன்று எங்காவது யுத்தங்கள் ஏற்படுகின்ற போது நம்மிடத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். டொலரும் வராது, உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் போய்விடும். அது மாத்திரமல்ல, எமக்கு தேவையாக இருக்கிற மக்களுக்கு தேவையாக இருக்கிற அத்தனையும் இந்த நாட்டில் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எத்தனையோ பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு நாங்கள் டொலரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். டொலர் இல்லாதனால் எண்ணெயை நாங்கள் இறக்குமதி செய்ய முடியாமல் இருக்கிறோம், அல்லது பால்மாவை இறக்குமதி செய்ய முடியாமல் இருக்கிறோம் என்கின்ற இந்த குறைகளிலிருந்து எமது நாடும் பொருளாதாரமும் மாற்றமடைய வேண்டும். அதற்காக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 எம்பிமார்களும் அதுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். ஏனென்றால் திட்டமிடல் மிக முக்கியமானது. எப்பொழுதும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம், அதாவது நமக்கு நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புல் இருக்கிறது, இவ்வளவையும் வைத்துக் கொண்டு நாங்கள் பால்மாவை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். பால்மாவில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு கூட உபகரணங்கள் எம்மிடம் இல்லாத ஒரு பெரும் குறைபாடுகளோடு இந்த நாடு சிக்கி தவிக்கின்றது. ஏன் ஒரு பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் நீர், ஒரு கிளாஸ் சுத்தமான நீர், ஒரு கிளாஸ் சுத்தமான பாலை கொடுப்பதற்கான அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் இருக்கிறது. காடு என்று சொல்லுகிறோம், காடும் ஒரு வளம். காட்டுக்குள் இருக்கின்ற மிருகங்கள், யானை, எதுவாக இருந்தாலும் அது ஒரு பாரிய வளம். அவைகளும் திட்டமிட்டு பராமரிக்கப்படவில்லை. சில இடங்களில் நாம் நினைக்கின்றவாறு வெட்டுகிறோம், சில இடங்களில் காடு காணாது என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு பெரிய ஜோக்காக இருக்கிற ஒரு விஷயம், கிழக்கு மாகாணத்தில் தான் இந்த நாட்டுக்கு தேவையான 32 விதமான காடுகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாடு முழுவதையும் நாங்கள் லேண்ட்ஸ்கேப் பண்ண முடியும், நாடு முழுவதையும் மரங்கள் நிறைந்த சோலையாக ஆக்குவதற்குரிய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. யானை வெளியிலே வருகிறது, யானையை கட்டுப்படுத்துவதற்கு, யானைகளும் மனிதர்களுக்கும் ஏற்படுகின்ற முரண்பாடுகளை போக்குவதற்கு நினைத்தால் நாங்கள் எந்த நேரமும் யானை வேலியை அடிக்கின்றதை பற்றி சொல்கிறோம். யானை ஒரு படி வளர்ந்து இன்று யானை வேலிகளை கூட இலகுவாக உடைத்துக் கொண்டு போகிறது. ஆனால் யானை ஏன் ஊருக்குள் வருகிறது என்றால் அதற்கு உண்பதற்கு தீனி இல்லை. அதற்கு தேவையான தீனை, அதற்கு தேவையான உணவை காட்டுக்குள் நாங்கள் உற்பத்தி செய்வதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. யானை வேண்டும், டொலர் உடைக்க வேண்டும், உல்லாச பயணிகளுக்கு காட்ட வேண்டும். ஆனால் காட்டுக்குள் யானைக்கு தீனில்லை. எனவே ஊரை நோக்கி அது வந்து கொண்டிருக்கிறது, மக்களிடத்திலே உணவு கேட்டு. இந்த அளவிற்கு நம்மிடம் இருக்கின்ற வளங்களை முறையாக நாங்கள் பயன்படுத்தவில்லை. கல்வி, கல்வியிலே சிறந்த ஒரு பெருபேறு எமக்கு இருக்கிறது. இந்த நாட்டின் பெருவாரியான பணம் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவழிக்கப்படுகிறது. இந்த கல்வி கூட நாங்கள் மாமூலாக இருக்கின்ற ஒரு ஒரு பட்டப்படிப்புகளை ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக, இந்த நாட்டின் வளங்கள் தொடர்பான அறிவினை பெறுவதற்கு, பட்டப்படிப்புகளை பெறுவதற்கு, அதன் மூலம் இந்த நாட்டின் மாணவர்கள் அதிலே பயனடைந்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான இந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளும் எங்கள் நாட்டிலே இல்லை. குறிப்பாக இங்கு படிக்கின்ற இன்ஜினியர்ஸோ டாக்டர்ஸோ இவ்வளவு பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த இத்தனையோ பொருளாதார பிரச்சனைகளும் அதற்கு காரணமாக இருக்கிறது. இன்று நாம் இவ்வாறு கடந்த காலங்களில் விட்ட பிழைகளினால் இன்று நாம் மிகவும் மோசமான பொருளாதாரத்தை நிலையை நாங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் எல்லோரும் சொல்லுகிறார்கள், பட்டதாரிகள், டாக்டர்கள், ஆசிரியர்கள், எல்லா வகையான நிபுணத்துவம் உள்ளவர்களும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று சொல்கிறோம். உண்மையில் அவர்களையும் நாங்கள் கவனித்தாக வேண்டும். ஒரு வைத்தியரோ அல்லது வேறு ஏதாவது அரசு உத்தியோகத்திலே இங்கே இருக்கின்றவர்கள், அவர்கள் வாழ்வதற்கான வழிகளும் வேண்டும் என்ற வகையிலே வரிகளை பற்றி தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை விடவும் நமது வளங்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பப் போகிறோம் என்பதை பற்றி சிந்திப்பது இன்று இன்றியமையாததாக இருக்கிறது. குளம் என்பது ஒரு நீர்நிலையை அமைப்பதென்பது அது வெறுமனே நீர்ப்பாசனத்துக்கு மாத்திரமல்ல, குடிப்பதற்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு மாத்திரமல்ல, மின் உற்பத்தியை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று அதிகமான எண்ணெய்களை நாங்கள் இறக்குகிறோம், எண்ணெய் வகைகளை. எதற்காக என்றால் மின் உற்பத்தியையும் செய்வதற்காக. ஆனால் இங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் எமது பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்குரிய வளமான விடயங்களை அபிவிருத்தி செய்வதை பற்றி எமது முன்மொழிவுகள் பட்ஜெட்டிலும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த கால ஒரு பாரிய அனுபவத்தை தொடர்ந்து அந்த விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், மக்கள் எல்லோருக்கும் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள், எல்லோருக்கும் அந்த தேவை இருக்கிறது. இன்று மக்கள் வாழ முடியாமல் ஒவ்வொரு விடயத்திலும் அது எந்த வகுப்பாராக இருந்தாலும், விவசாயியாக இருந்தாலும், கூலி தொழிலாளியாக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், உயர் அதிகாரத்திலே இருக்கின்றவராக இருந்தாலும், அவரவருடைய சம்பளத்திற்குள் உழைப்புக்குள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஊதியம் சம்பளத்தை விடவும் அதிகமாக உணவுக்கும் வேறு வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்துவதற்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே போக்குவரத்திற்கு அதிகமான எண்ணெய்களை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளினுடைய விலை தீர்மானிக்கப்படுவது போக்குவரத்தையும் சேர்த்து 2-3 மடங்காக அதிகரிக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான அத்தனையையும் நாங்கள் முடியுமானவரை உற்பத்தி செய்வதற்கான வழிகாட்டல்களை இந்த பாராளுமன்றமும் அரசாங்கமும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மக்களுக்கு தேவையான சாப்பிடுவதற்கான அரிசி, அந்த மக்களுக்கு தேவையான பால், அந்த மக்களுக்கு தேவையான உப உணவு, அந்த மக்களுக்கு தேவையான பழங்கள், அந்த மக்களுக்கு தேவையான ஆடை தொடர்பான எல்லா விடயங்களையும், குறிப்பாக சில வேளைகளில் முட்டை கூட, கோழி முட்டை கூட இந்த நாட்டில் இல்லாமல் நாங்கள் இறக்குமதி ஆக்கியிருக்கிறோம். தேங்காய் கூட இறக்குமதி ஆக்கியிருக்கிறோம். நான் வழக்கமாக சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய மூத்த ஒரு ரிச்சர்ட் பத்ரனுடைய மகன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள், அவரிடத்திலும் அவருடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலும் நாங்கள் பலதரம் கைத்திருக்கிறோம். என்ன, எங்களுடைய இருக்கின்ற நிலத்தில் குறைந்தது கோழி முட்டையாவது வளர்ப்பதற்கு முடியாமல் கோழி முட்டை கூட இறக்குமதி செய்கின்ற ஒரு ஒரு நிலைமை நமது பொருளாதாரத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு எல்லா பொருட்களையும் இறக்குமதி செய்வதை விட்டு நாங்கள் உற்பத்தி செய்கின்றவைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பணம் டாலரில் சம்பாதிக்கின்றவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள முடியும். பண்டைய காலங்களில் இந்த நாட்டில் இருந்து எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலக தெற்காசியாவில் ஆகப்பெரிய எண்ணெய் குதம் திருவண்ணாமலையிலே இருக்கிறது, யானை தந்தங்கள் இங்கே இருக்கிறது, மாணிக்கம் இருக்கிறது, முத்து இருக்கிறது, என்ன இல்லை இந்த நாட்டில் என்கின்ற அளவிற்கு இந்த நாட்டில் வளம் இருக்கிறது. எனவே இவைகளை பற்றி இவற்றுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கல்வியிலும் நமது மாணவர்களை திறன் உள்ளவர்களாக தன்னுடைய படிப்பின் மூலம் நாட்டுக்கு, அவர்கள் நாட்டுக்கும் அவர்களுக்கும் வருவாய் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ வெளிநாடுகளில் சில பொருட்கள் சாதாரணமாக ஒரு குடிசை கைத்தொழிலாகவே செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. நமது பிராந்தியத்தில் நல்ல வகையான பண் இருக்கிறது, கலப்புகளிலே முறையான பாய்களை பின்னுவதற்கான பண் இருக்கிறது. ஆனால் நாங்கள் சீனாவில் இருந்து வேறு வகையான பிளாஸ்டிக் பாய்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியான இந்த மாற்றங்கள் இந்த பொருளாதார கொள்கையிலே ஏற்படுத்தப்படாத வரைக்கும் நாம் இந்த வரிகளை உயர்த்துவதும் இறக்குவதுமாக பேசிக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு அரசாங்கங்களும் தங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை வைத்துக் கொண்டு எப்படியாவது மக்களிடம் வாக்கெடுக்க வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அவற்றை அடிப்படையாக கொண்டே செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மைக்குண்மையாக பொருளாதார அபிவிருத்தி, உண்மைக்குண்மையாக டொலர் நமது அதாவது US டொலர் ஒன்றினுடைய விலை நமது நாட்டின் பணத்தை வைத்து நாங்கள் அளவிடுகிறோம், அதனுடைய பெருமதியை நாங்கள் கூட்ட வேண்டும். நமது பணத்தினுடைய பெருமதி இலங்கை ரூபாவினுடைய பெருமதியை கூட்ட வேண்டும். ஆனால் விழுந்திருக்கின்ற நாங்கள் இன்று ஏதாவது ஒரு வகையில் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த வரிச்சுமைகள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகளை ஒரு தற்காலிகமான விடயமாக மாத்திரம் பெற்றுக்கொண்டு தற்காலிகமாகவே அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாடும் அரசாங்கமும் தற்காலிகமாக பார்த்துக் கொண்டு கடன் வாங்குகின்ற கடனை எடுத்து மாத்திரம் அபிவிருத்தி செய்கின்ற விடயங்கள், கடனை எடுத்து உணவு கொடுக்கின்ற விடயங்களிலிருந்து நாம் மீண்டு நமக்கு இருக்கின்ற வளம் மிகவும் பெருமதியான வளம், உலகத்தில் எங்கும் இல்லாத வளம்தான் இந்த நாட்டிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பார்வையில் இலங்கை என்பது ஒரு சொர்க்கபுரி, அது சொர்க்கத்திலே இருக்கின்ற சுவாசத்தை கொண்ட ஒரு அமைப்பாக இந்த நாடு இருந்திருக்கிறது. உலகத்தில் இல்லாத மாணிக்கம், உலகத்திலே இல்லாத அத்தனை வாசனை திரவியங்களும் இந்த நாட்டிலே தான் இருக்கிறது. இறைந்த எந்த இடத்திற்கு நாங்கள் போனாலும் அதே இடத்தில் நீரை ஆற்றை மூத்துவாரங்களை கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் மாறவில்லை, எமக்கு வளங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. எனவேதான் நாம் இந்த விடயங்களை இப்பொழுது இந்த வரி விடயங்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்காமல் எமது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கின்ற விடயங்களிலே நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பாக முதலமைச்சு இந்த நாட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய வேண்டும், அவற்றை இங்கு உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதும் அதற்காக டொலரை பாவிப்பதும் என்கின்ற நிலைமை மாற வேண்டும். நமது நாட்டினுடைய மரக்கறி கூட நமது நாட்டினுடைய பல வகைகள் மத்தியகளுக்கிலே பெரும் பெருமதியாக தேடி பார்க்கிறார்கள், நம்மிடம் இருக்கிறது. ஆகவேதான் இவற்றை எவ்வாறு நாங்கள் விருத்தி செய்வது, இந்த பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்புவது, நமது வளம் நான் முன்பு சொன்னது போல காடாக இருக்கட்டும், அதுவும் ஒரு வளம், அல்லது பால் உற்பத்தி அல்லது விவசாயம் அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் இங்கு எங்களுக்கு ஏற்ற பொருட்கள் இங்கே இருக்கிறது, ரப்பர் இருக்கிறது. ஆகவேதான் இந்த விடயம் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, அரச உத்தியோகத்தர்கள் குறிப்பாக இவற்றில் சில தவறுகளை அரச உத்தியோகர்களும் செய்வதுண்டு. தாங்களும் இந்த நாட்டில் கல்வி கற்றிருக்கிறார்கள், தங்களுக்கும் இந்த நாட்டிலே உரித்திருக்கிறது, இந்த நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும், இந்த நாட்டு மக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தர்களும் மக்களோடு சேர்ந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் நமது பணத்தினுடைய பெருமதியை நாங்கள் இன்னும் அதிகரிப்பதற்காகவும் நாம் இருக்கின்ற நிலங்களை வளங்களை உச்சபயனை பெறுவதற்காக ஒன்று சேர்ந்து உழைத்து இந்த முடத்திலிருந்து, இந்த பின் தள்ளுகையிலிருந்து, இந்த விடுதலிலிருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. Honorable Niroshan Pereira, you have 9 minutes.
Garu Mulasara Mantrithumani, Adadina Api Lankawa Bankrot Vela Tiyena Avasthawaka Visheshayenma Me Rata Bankrot Bhavayen Midima Sandaha Apita Adayam Avashya Wenawa. Me Rate Janathawa Sadharana Lesa Badu Gewanda Lasti Namuth Api Dakinawa Vivida Ayathana Waladi Badu Ekathu Kirimeedi Vivida Prashna වලට මූණ දාලා තියෙනවා. නවතම IMF වාර්තාව අනුව දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවත් ඒ වගේම රේගුවත් තමන්ට දුන්න බදු ඉලක්ක මේ වෙනකොට සපුරන්නට අපහසු බව ඒ වාර්තාවෙන් සඳහන් වෙනවා. ඉතින් අපි දකිනවා මේ තුලින් අපේ රට බංකොලොත්භාවයෙන් මිදීමට තියෙන අවස්ථා මේ තුලින් ගිලී යන්න පුළුවන්. ඉතින් ඒ හින්දා අපි ඒ IMF වාර්තාවේ සඳහන් වන පරිදි මේ දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවත් ඒ වගේම රේගුව තුලත් තියෙන වංචා හා දූෂණ ඒකේ සඳහන් කරලා තියෙනවා උඩ ඉඳන් යටට කියලා. ඒ වගේම ආදායම් ඉලක්ක ලබා ගැනීම සඳහා තිබෙන බාධා ඉවත් කරගන්න ඕන. දැන් රේගුව ගත්තාම දැන් රේගුව තමයි මේ රටේ වෙළඳාමේ ගෝලීය ආර්ථිකයත් එක්ක සම්බන්ධ වෙනකොට දොරටු පාලකයා, ඒ කියන්නේ ගේට් කීපර් වගේ ඉන්නේ. අපි ඇමරිකන් ඩොලර් බිලියන 30ක් විතර වෙළඳාම එහාට මෙහාට යනවා. ඉතින් ඒ හින්දා රේගුව තාම වැඩ කරන්නේ 1869 පනතකින්. එතකොට 1869 පනතකින් මේ රේගුව ක්‍රියාත්මක වෙලා මේ නූතන ලෝකයේ තියෙන මේ ආර්ථිකයත් එක්ක හරියට ක්‍රියාත්මක වෙන්න පුළුවන්ද කියලා මං හිතන්නේ මේ වෙනකොට රජය මං හිතන්නේ හිතලා මේ පනත වෙනස් කරන්න ඕනේ කියන මතය තමයි අපි ඉන්නේ. ඒ වගේම දැන් මේ වෙනකොට අපි දකිනවා විශේෂයෙන්ම මේ රේගුව ගත්තාම අපි දිගින් දිගටම මමත් නියෝජනය කරනවා රාජ්‍ය ගිණුම් කාරක සභාව. ඒ රාජ්‍ය ගිණුම් කාරක සභාවේ අපි නියෝග කරා මේ ඇඟිලි සලකුණු පිළිබඳව රේගුව ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ කියලා. 2017 අප්‍රේල් 19 වෙනිදා අංක 3යි ඇලිරක් 2017 චක්‍රලේඛනයේ 90 මේ රාජ්‍ය ආයතන සියලු දේම මේ ඇඟිලි සලකුණු ෆින්ගර් ප්‍රින්ටින් තියන්න ඕනේ. නමුත් රේගුව දිගින් දිගටම ඒගොල්ලන්ගේ මතේ වෙලා තිබුණේ ඒගොල්ලන්ට විවිධ තැන්වලට යන්න ඕන හින්දා මේ ඇඟිලි සලකුණු ක්‍රමය ක්‍රියාත්මක වෙන එක ප්‍රායෝගික නැහැ කියලා. අපි ඒක පිළිගත්තත් එතකොට අපිට අහන්න සිද්ධ වෙනවා අතිකාල දීමන පිළිබඳව කොහොමද මේ රේගුව ක්‍රියාත්මක කරලා තියෙන්නේ කියලා. දැන් වෙනකොට 2020 අතිකාල දීමන හැටියට රේගුව මිලියන 850ක් මේ වෙනකොට රේගුවට ඒ නිලධාරීන් 2277ක් ඉන්න රේගුවට ගෙවන්න සිද්ධ වෙලා තියෙනවා. එතකොට රේගුවේ 2277ම අතිකාල දීමන ගන්නෑ. එතකොට යම්කිසි ප්‍රමාණයක් ගන්න. ඊටත් වඩා දරුණු කාරණාව තමයි මේ අතිකාල දීමනා ගෙවනකොට අතිකාල ආදායම් කියලා එකක් තියෙනවා. ඒක මොකද ඒගොල්ලන් ඕවර්ටයිම් වැඩ කරොත් තමයි ඕවර්ටයිම් ගෙවන්න වෙන්නේ. එතකොට අතිකාල ආදායම් මිලියන 788ක් වෙනකොට 2020 රේගු අතිකාල දීමනා මිලියන 850ක් වෙලා තියෙනවා. එතකොට මිලියන 61කට වැඩියෙන් අතිකාල දීමනා ආදායම් වලට වඩා ගෙවලා තියෙනවා. ඒ වගේම නැව්බඩු පරීක්ෂා කිරීමේ ගාස්තු වශයෙන් ගන්න ඒ ආදායම් 150ක් ඒ රේගු නිලධාරීන්ට රුපියල් මිලියන 151ක් ඒක ගෙවන්න වෙලා තියෙනවා. ඒ වගේම තොරතුරු තාක්ෂණ ආදායම 80ක් ඒ කියන්නේ මිලියන 11කුත් ඒ නිලධාරීන්ට ගෙවන්න වෙලා තියෙනවා. එතකොට 2021 බලපුවාම අතිකාල ආදායම් මිලියන 854යි. එතකොට රේගු නිලධාරීන්ට ඒ අතිකාල වියදම් මිලියන 945ක්. එතකොට ඒ අනුවත් මිලියන 93ක් වැඩියෙන් අතිකාල ඒ වියදම් මේ රේගුවට ගිහිල්ලා තියෙනවා. ඒ කියන්නේ රේගුව අතිකාල ආදායම් වලින් ගන්නවට වඩා අතිකාල වියදම් මේ වෙනකොට වැඩි වෙලා තියෙනවා. මං හිතන්නේ මේ පිළිබඳව අර ෆින්ගර් ප්‍රින්ට් නැති එක ප්‍රශ්නයක්. ඒ වගේම ඉහළ නිලධාරීන් මේ අනිත් නිලධාරීන් අතිකාල සේවය කරනකොට ඒවා හරියට නිරීක්ෂණය කරලා ඒවා සටහන් කරන්නේ නැති එක විශාල ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ හින්දා මේ පිළිබඳව රජය අවධානය යොමු කරන්න ඕනේ. මේ තුලින් විශාල ආදායමක් අපේ රටට නැති වෙලා තියෙනවා. ඒ වගේම මේ මම කියපුව ආකාරයට 1869 අංක 14 රේගු ආඥා පනත. දැන් මේක එක අවුරුදු 150කටත් වඩා වැඩි. මේක වෙනස් කරන්න දෙන්නේ නැහැ. හැම වෙලාවෙම මොන හරි පොඩි සංශෝධනයක් කරලා මේ වෙනකොට සංශෝධන 51ක් කරලා තියෙනවා. වෘත්තීය සමිති ක්‍රියාමාර්ග අරගෙන මේ ආඥා පනත වෙනස් කරන්න දෙන්නේ නැත්තේ මේ තුලින් රිංගල යන්න පුළුවන්. මේ තුලින් රේගු නිලධාරීන්ට අර්ධ අධිකරණ බලයක් තියෙනවා. ඒ කියන්නේ තමන් ඇත්තටම මොන හරි භාණ්ඩයක් පිටරටින් ගෙනාවත් රේගු නිලධාරියට ඕන විදියට ඒක කරන්න විශාල බලයක් දීලා තියෙනවා. ඒ තුලින් අපේ විදේශ ශ්‍රමිකයන්ට විශාල වශයෙන් මේ තුලින් පීඩාවකට පත් වෙලා තියෙනවා. මොනවත් තමන්ගේ පෞද්ගලික පරිහරණයට උනත් ගෙනාපුවම එක්කෝ ඒ පෙට්ටිය කඩලා ඒකේ තියෙන බඩු ටික මේ නැති වෙන ආකාරයේ රටක් තමයි අද නිර්මාණය වෙලා තියෙන්නේ. ඉතින් ඒ හින්දා මේ රේගු ආඥා පනත ඒ වගේම මේ රේගුව ඩිජිටල් කරලා ඒ වගේම විවිධ ක්‍රමවේද හදලා CCTV දාලා මේ ක්‍රමවේදය වෙනස් කරලා මේ රට නැවත ගෝලීය ආර්ථිකයට සම්බන්ධ කරලා ඒ වගේම මේ රටේ සාමාන්‍ය ජනතාවට මේ වෙළඳාම සහ මේ බඩු හුවමාරු කර දෙම තුලින් අසාධාරණයක් වෙන්නේ නැති විදියට මේ රේගුව පරිවර්තනය කරන්න ඕනේ කියලා මම මේ අවස්ථාවේදී මතක් කරනවා. අපි දකිනවා රේගුව විවිධ අවස්ථා වලදී මේ යල් පැන ගිය රේගුව ආඥා පනත භාවිතා කරලා මේ ලංකාවේ මොනවද කරලා තියෙන්නේ කියලා. මම උදාහරණ කීපයක් කියනවා මට වෙලාව නැති හින්දා. අපි දැක්කා 2022 ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි කුණු මාළු කන්ටේනර් 102ක් මේ රට තුලට ගෙනාවා. ඒක උනේ සීෂෙල්ස් ඉඳලා තායිලන්තයට යන නැවක් කයිලස් කියලා ඒක විදුලි බිඳවැටීමක් හින්දා ඒ මාළු කන්ටේනර් 102ම නරක් වුණා. එතකොට ඒක අපේ රටට ගේන්න ඕන ඒ කන්ටේනර් නෙමෙයි. එතකොට මේ රේගුව නිලධාරීන් එකතු වෙලා ඒ වගේම මෙහි නියෝජිතයත් එක්ක එකතු වෙලා ඒ කුණු මාළු කන්ටේනර් 102ම මේ රට තුළට ඇවිල්ලා ඒ වත්තල මහභාගයේ ප්‍රදේශයේ අපේ ජනතාවට විශාල පීඩනයක් වෙන ආකාරයට ඒ දුගන හමන ආකාරයට එතන ඒවා දාලා ඒවා මේ රටට පොහොර කියලා ඒ වගේම මේ රටට වෙන වෙන හේතු දාලා මේ රටට ගෙන්නන්න කටයුතු කරා. ඒ වගේම පොල්තෙල් ප්‍රතිඅපනයනය කරනවායි කියලා එක සමාගමක් මේ රටට ඒ පොල්තෙල් ටික ආනයනය කරලා නැවත ප්‍රතිඅපනයනය කරන්න නැතුව කිලෝ 463,065ක් දේශීය වෙළඳ පොල්ට ඒ මුදා හරින්නට කටයුතු කරා. ඒ මුදා හරින්නට කටයුතු කිරීම කිසිම නිරීක්ෂණයක් කරලා තිබුණේ නැහැ රේගුව විසින්. ඒ වගේම රේගුව විසින් ගහපු රුපියල් මිලියන 477 දඩය ඒ රේගු නිලධාරියාගේ අභිමතය පරිදි රුපියල් මිලියන 90කට අඩු කිරීමටත් ඒ වෙලාවේ කටයුතු කරලා තිබුණා. ඉතින් ඒ වගේ මම කරුණු කීපයක් මම කිව්වා. ඒ වගේම අපි දැක්කා එක කාලෙක ඉංගලන්තේ මෙඩිකල් වේස්ට් මේ රටට ගෙනෙල්ලා විශාල ප්‍රශ්නයක් තුනා. ඉතින් ඒ වගේ ප්‍රශ්න හඳුනාගෙන මේ රේගු නිලධාරීන්ට තියෙන අසීමිත බලය අපි සංශෝධනය කරලා අලුත් රේගු ආඥා පනතක් ගෙනෙල්ලා මේ අවුරුදු
150
පැරණි පනත වෙනස් කිරීමට අපි කටයුතු කරන්න ඕනේ. ඒ වගේම ඩිජිටල් කරණය ගත්තාම ආසි කුඩා කියන සිස්ටම් එක මේක විශේෂයෙන්ම සිංගල් වින්ඩෝ සිස්ටම් එකක්. ඒකේ අනිත් ආයතන මේකට සම්බන්ධ කරලා ඒ වගේම අර මුදල් වලින් ගෙවන්නේ නැතුව ඊ-පේමන්ට් එකෙන් ගෙවන තත්වයකට මේක පත් කරොත් එහෙම මේ අක්‍රමිකතා විශාල වශයෙන් අඩු වෙනවයි කියමින් මගේ කතාව අවසන් කරනවා.
ස්තුතියි ගරු මහාචාර්ය රංජිත් බණ්ඩාර. බුදුමාන විනාඩි 17ක කාලයක් ලැබෙනවා.
මූලසන රූඩ ගරු මන්ත්‍රීතුමනි, අද දවසේ පුරාවට මේ ගරු සභාව තුළ විවාදයට ගැනෙන ප්‍රධාන එවැගේම ඉතා වැදගත් පනත් කීපයක් තිබෙනවා. රේගු ආඥා පනත යටතේ වන නියෝග, නිෂ්පාදන බදු පනතේ යටතේ නියමයන් තුනක්, මුදල් පනත යටතේ නිවේදන දෙකක්, සුරාබදු ආඥා පනත යටතේ නිවේදන දෙකක් යනාදී වශයෙන්. මේ සංශෝධනයන් පිළිබඳව අපේ මුදල් රාජ්‍ය අමාත්‍යතුමත් ඊට පසුව කතා කළ අපේ ගරු මන්ත්‍රීතුමන්ලා සැලකිය යුතු පිරිසකුත් සාකච්ඡාවට ගත්තා. මුලාසන රූඩ ගරු මන්ත්‍රීතුමනි, අපි ඉතිහාසයේ පුරාම විසඳා ගන්නට අපොහොසත් වෙච්චි කාරණා තුනක්. ඒ තමයි රජයේ ආදායම වැඩි කර ගැනීම, රාජ්‍ය වියදම ප්‍රශස්ත මට්ටමක පවත්වාගෙන යාම, සහ ණය කළමනාකරණය පිළිබඳව විවිධ මට්ටම් වලින් සාකච්ඡාවට අරගෙන තියෙනවා. ආදායම් වැඩි කර ගැනීම සඳහා ඉතිහාසයේ පුරාම අපි බදු අනුපාතික සංශෝධනය කළා. අලුත් බදු හඳුන්වලා දුන්නා. සමහර අවස්ථාවන් වල විශාල වශයෙන් බදු සහන ලබා දුන්නා. අපි 2020 අවුරුද්දේදී බිලියන 523ක බදු ආදායමක් අතහරින්න කටයුතු කළා. අපි විශ්වාස කළා ඒ හරහා අපිට පුළුවන්කම ලැබෙයි කියලා. ආදායම් උත්පාදනය වැඩි කරගන්න අලුත් ආයෝජකයෝ පිරිසක් නිෂ්පාදන කටයුතු වලට සම්බන්ධ කරගන්න. නමුත් අවාසනාවකට ගරු මන්ත්‍රීතුමනි, අපි ඉතිහාසය පරීක්ෂා කළ බැලුවොත් රජය රැකියා දෙන අවස්ථාවන් හැම එකකම හැම අවස්ථාවකදීම අපි කරලා තියෙන්නේ බදු ආදායම් මත යැපෙන රැකියාවල් නිර්මාණය කරන එක. Even now to a large extent, the government revenue consume those employment that we have created. අපිට කරන්න බැරි වුණේ බදු ආදායම් උත්පාදනය කරන රැකියාවල් නිර්මාණය කරන්න. අපි දන්නවා පෞද්ගලික අංශයේ සමහර රැකියාවන් වල වැඩි පිරිසක් නිරත කරවීම හරහා අපිට පුළුවන්කම ලැබුණා යම්කිසි තීරණාත්මක ප්‍රතිශතයක් රජයේ ආදායමට එකතු කරගන්න. සංඛ්‍යාත්මකව රාජ්‍යංශයේ රැකියා සැපයීම ඉහළ ගියාට ඒ ආශ්‍රිතව උත්පාදනය කරගන්න පුළුවන්කම ලැබුණු බදු ආදායම අල්පයි. ඒ නිසා අපි වෙනස් කරගන්න ඕන බදු මත යැපෙන රැකියාවල් උත්පාදනය කරනවා වෙනුවට බදු ආදායම් උත්පාදනය කර ගැනීමට හැකියාව ලැබෙන රැකියාවන් වෙළඳපළ තුල බිහි කරන්න. මුල් ආසනාරුද මන්ත්‍රීතුමනි, අපේ ව්‍යාපාරික පරිසරය මේකට සූදානම් ආකාරයට අපි සකස් කරලා තියෙනවා. ඔබතුමා දකින්නට ඇති කොළඹ කොටස් වෙළඳපළේ හැසිරීම පහුගිය කාල සීමාව තුළ එතරම් ප්‍රශස්ත නැහැ. ඒකට හේතුව ආයෝජකයෝ ධෛර්යමත් කරන ආකාරයේ ව්‍යාපාර පරිසරයක් අපිට නිර්මාණය කරගන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ නිසා මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ රජයේ ආදායම උත්පාදනය කර ගැනීමට අනපනත් සංශෝධනය කිරීම වැදගත්. අපේ ගරු නිරෝෂන් පෙරේරා මැතිතුමා මේ සම්බන්ධයෙන් ඉතාම වැදගත් කාරණා කීපයක් ඉස්මතු කරා. මේ වගේ තියෙන දුර්වලතා, loopholes, කොහොමද අපි නතර කරන්නේ? මේ ආශ්‍රිතව සිදුවෙන දූෂණ වංචා අපි කොහොමද අවම කරගන්නේ? ඒවා ඉතා වැදගත් කාරණා. ගරු මන්ත්‍රීතුමනි, මීට අතිරේකව අපි කල්පනා කරන්න ඕන හැමදාම අපිට මේක කරන්න පුළුවන්ද? රජයේ ආදායම වැඩි කරගන්න ඕනේ කියලා අපි සුරා බද්ධ වැඩි කරනවා. දුම්කල බද්ධ වැඩි කරනවා. පිරිවැටුම් බද්ධ වැඩි කරනවා. පුද්ගල ආදායම් බද්ධ වැඩි කරනවා. විශිෂ්ට නුවර ටැක්ස් එක වැඩි කරනවා. අවාසනාවකට එහෙම කරලත් අපිට පුළුවන්කම ලැබිලා නැහැ අපේක්ෂිත ආදායම් ඉලක්ක වලට යන්න. එනිසා අපි මේ අනපනත් සංශෝධනය කිරීමට අතිරේකව රජයට ආදායම් උත්පාදනය කර ගැනීමට හැකිවන ආකාරයට ආයෝජකයන් ආයෝජන ධෛර්යමත් කරන පරිසරයක් මේ රට තුළ නිර්මාණය කරන්නට ඕනේ. මම දන්නවා මේ සභාව තුළ එවැනි කටයුත්තකට ඍජුවම මැදිහත් වෙන්න පුළුවන් දැනුම සහිත කණ්ඩායමක් ඉන්නවා. පක්ෂ විපක්ෂ කණ්ඩායම් දෙක තුළම ඒ අදහස්වල විශාල වටිනාකමක් තියෙනවා. එනිසා අපි කවර ක්‍රමය අනුගමනය කළ යුතුද කියන කාරණය නොපමාව සාකච්ඡාවට ගත යුතුයි. එහෙම නැතුව පාර්ලිමේන්තුවෙන් පිටත වත්මන් ජනාධිපතිතුමා සියලුම ප්‍රශ්නවලට උත්තර සපයනවාය කියලා කියන අයට පුළුවන්කමක් නෑ මේ වෙනස ඇති කරන්න. එනිසා මූලාශ්‍රනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, අපි නවීනත්වයට ඉඩ දෙන්නට ඕන. ලොකු දෙයක් කරලා පොඩි දෙයක් වුණා කියලා වැරද්ද නිවැරද්ද ලෙස සලකන සංස්කෘතිය වෙනස් කරන්නට ඕන. අද පොදු ව්‍යාපාර කාර්ක සභාවට අපි කැඳෙව්වා කුඩා බැංකුවක්. අධ්‍යක්ෂක මණ්ඩලයට යම් යම් තීන්දු තීරණ ගැනීමේ ස්වාධීනත්වය තියෙනවා. පොදු ව්‍යාපාර කළමනාකරණ දෙපාර්තමේන්තුවට ඒ සම්බන්ධයෙන් මඟ පෙන්වීමේ හැකියාව තියෙනවා. හැබැයි රුපියල් දෙකක් වුණත් වංචාව වංචාවමයි කියන එක අපි අමතක කරන්න නරකයි. එනිසා කවුරුහරි කෙනෙක් මේතා කාලයක් හිතුවා නම් මම විශ්‍රාම ගියාට පස්සේ මගේ වගකීම එතකින් අවසානයි කියලා මම හිතනවා, ගරු මන්ත්‍රීතුමනි, අපි වැරදි සංස්කෘතියක් තමයි මේ රට තුළ ස්ථාපිත කරන්න උත්සාහ කරන්නේ. එනිසා අදාළ තීන්දුව ගනු ලැබූ පුද්ගලයා අදාළ තීන්දුව ගැනීමට සම්බන්ධ වූ පිරිස් තවදුරටත් එමසේ ආයතනයේ සේවය කරනවාද නැද්ද කියන එක සැලකිල්ලට නොගනිමින් එය සම්බන්ධයෙන් ක්‍රියාත්මක වන අලුත් සංස්කෘතියක් අපි මේ රට තුළ ස්ථාපිත කර යුතු වෙනවා. එනිසා මූලාශ්‍රනාරූඪ මන්ත්‍රීතුමනි, දැන් අපි ඉතිහාසයේ පුරාම කතා කරපු දෙවැනි කාරණයට මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමතියි. මේ රජයේ වියදම ප්‍රශස්ත මට්ටමකට පවත්වාගෙන යන්න. මූලාශ්‍රනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි එකට අපෝසත් වෙලා තියෙනවා. මහභාණ්ඩාගාරයේ මුදල් අපිට අපේ සාක්කුවේ තියෙන සල්ලි වගේ වේදම් කරන්න පුළුවන්කමක් නැහැ. මහබණ්ඩාගාරයේ මුදල් වියදම් කිරීම සඳහා වන ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි, ඒ වියදම කවරනම් වූ කටයුත්තකටද අපි යොදන්නේ කියන කාරණය පිළිබඳවත් අපි සලකා බැලිය යුතු වෙනවා. අපිට අපේ වියදම ප්‍රශස්ත මට්ටමකට ගන්න බැරිවීම පිළිබඳව හැමවෙලාවකම නගන මැසවිල්ල තමයි මෙච්චර ප්‍රමාණයක් රජයේ සේවකයෝ ඉන්නවා එයාට වැටුප් ගෙවන්න ඕන. මෙච්චර ප්‍රමාණයක් විශ්‍රාමිකයෝ ඉන්නවා එයාට විශ්‍රාම වැටුප් ගෙවන්න ඕන. නොමිලේ පාසල් පවත්වාගෙන යන්නට ඕන. විශ්වවිද්‍යාලය දක්වා අධ්‍යාපනය අපි නොමිලේ දෙන්නට ඕන. සෞඛ්‍ය අපි නොමිලේ දෙන්නට ඕන. ඇත්ත සුභසාධන රාජ්‍යයක මූලික හරපද්ධතිය පවතින්නේ මානව අවශ්‍යතාවයන් මුල් කරගෙන. හැබැයි මූලාසන මන්ත්‍රීතුමනි, ඔබතුමා හොඳටම දන්නවා අපේ සමාජය බෙදුණු බිඳුණු බැඳුණු සමාජයක්. අපි ආදායම් ව්‍යාප්ති විෂමතාව පිළිබඳව විශේෂ සැලකිල්ලක් දක්වන්නට ඕන. මේ සහන කාටද සැලසෙන්නේ? හැම පවුල් 11කින්ම කෙනෙක් රාජ්‍ය සේවකයෙක් වෙනකොට මේක බරපතල ප්‍රශ්නයක්. තව කාලයක් යනකොට හැම පවුල් 5කින් එකකටම විශ්‍රාමිකයෙක් ඉන්නවා කියන එක බරපතල ප්‍රශ්නයක්. ජනගහනෙන් 3න් 1ක් සමාජ ආරක්ෂණ සහන මත යැපෙනවා කියන එක බරපතල ප්‍රශ්නයක්. අපිට මේක හිඟන්නාගේ තුවාලේ වගේ හැමදාම පාර පාර බැන්ඩේජ් පටියකින් ඔතාගෙන අත දික් කරන්න පුළුවන්කමක් නැහැ. ඒ නිසා වියදම් කළමනාකරණය පිළිබඳ අපි අලුතින් හිතන්නට ඕන.
කර්මන්තම ඔබතුමාට තව විනාඩි 2ක් කාලයක් ලැබෙනවා.
ඒ විතරක් නෙමෙයි, මේ වියදම් පාලනය සිදු කළ යුත්තේ මේ වියදම මගින් ලබන ප්‍රතිඵලදායිත්වය ඇගීමකට ලක් කරලා. ඔබතුමා දන්නවා ලංකාවේ තමයි තියෙන ලොකුම හාල් මෝල, ලොකුම වීමෝල, ආණ්ඩුව කරපු ආයෝජන මේ එකක්වත් ඵලදායිතාව පිළිබඳව අවුට්කම් එක ගැන කල්පනා නොකර අපි කරපු දේවල් ඕන තරම් තියෙනවා. රජයේ ගොඩනැගිලි, ව්‍යාපාර. එනිසා ගරු මන්ත්‍රීතුමනි, ආදායම වියදම වගේම තමයි ඉතිහාසය අවස්ථාවන් 3කදී ඇර අපි කනගාටු වෙන්න ඕන. අපිට රටක් විදියට ණය නොගෙන කටයුතු කරන්න අවස්ථාවක් ලැබිලා තිබුණේ නැහැ. ඒ නිසා මේ ණය කළමනාකරණය කර ගැනීම පිළිබඳ ගැටලුව ඔබතුමා දන්නවා මීට අවුරුදු 1මාරකට ඉස්සෙල්ලා මේක කරලියට ආවා. අපිට ගැලවෙන්න බැරි තැනක අපි හිර වුණා. අපි කැමති වුණත් අකමැති වුණත් අපිට සිද්ධ වුණා අපි ණය ගෙවීමට නොහැකි රටක් විදියට ජාත්‍යන්තර ඉස්සරහට ගිහිල්ලා කියන්න අපි දැන් බංකොලොත්. ඒ නිසා ඔබතුමාට පේනවා ඇති මා මේ මතු කරන කාරණේ වැදගත්කම. ඒ නිසා දරු මූලාශ්‍ර අරුණ මන්ත්‍රීතුමනි, අපි දැන්වත් මේ අනපනත් සංශෝධනයට එහා පැත්තේ තියෙන මේ කාරණා පිළිබඳව සැලකිල්ල ගත යුතුයි සැලකිල්ලට භාජනය කළ යුතුයි කියන එකයි මගේ අදහස. ඔබතුමාට බොහොමත්ම ස්තුතියි.
Thank you. Honorable Dr. Harshad Silva, you have 9 minutes.
Thank you, Honorable Chair. We had discussions with multiple professionals on the taxes that they have to pay. You see, the discussion is on whether these professionals have to sort of unfairly be burdened because of all what is happening here, lack of revenue, over expenditure, debt, all these things. While we all recognize that taxes are the primary source of revenue for the government, something that we have to always keep in mind, sir, is that taxes must be equitable, fair. It is in that context that we have gone beyond just being critical, and we are attempting to provide alternate solutions to the government and to the IMF and everyone else who's working together to take this country out of bankruptcy. And on that, we have been waiting for a text message from China, hoping for news that the president was able to get the Chinese to agree on a debt restructure that is acceptable to the Paris Club and the rest of the creditors. We haven't still received that text message, and in all expectations, we hope, you see, that he'll be able to find a solution. We, you know, it doesn't really matter which side of the aisle we are in today, but if we are unable to get a commitment from the Chinese, the problems are going to be fairly more complicated than they are. We can all say, you know, give us the government, we'll solve the problems. It is not that easy. You have to face reality, right? So I'm hoping that the discussions would be successful. Now, having said that, coming back to our point on equitability or equity in taxes, what we have found, Honorable Sir, is that the government expected to raise 100 billion rupees from pay tax and 115 billion rupees from personal income tax, which you have to voluntarily declare. And as at end of September, what we found is that on the voluntarily assessment paid, personal income tax, collection will be about 35 to 40 billion rupees by the end of the year. That is, expectation was 115 billion, but we'll end up with about 40 billion. Now on the pay taxes, what we found is the exact opposite, and that is, they expected 100 billion, they are going to receive at least 125 billion if at the current rate of compliance of 70%. And if everyone complies with the law, they will actually go on to make 178 billion. Now, let's make a point here on compliance. Everybody has to be compliant. If you are deducting pay tax from an employee, then you have to actually send that money across to the Department of Inland Revenue. You can't just deduct taxes and not send it across to the department, right? So every enterprise must be compliant. And if you are collecting pay taxes, then those pay taxes must go to the treasury. So we are expecting 100% compliance. What this means, Honorable Sir, is that there has been an original underestimation of roughly, you see, 25 billion, or that if it's 70% compliance, or 80 billion on 100% compliance. So even though one can argue that at the point of making the estimate last year, that certain assumptions were made, and therefore you couldn't have a 100% accurate assessment. Looking back, we now know that those assumptions were wrong. So we now know that the pay tax structure going from 6% to 36% in slabs of 41,667 rupees a month was actually an overburden on the working professionals. So let us not argue just on a political stage without having any data. Let us argue based on the data that we currently have. Now, what we have done is we have come up with an alternate proposal. And we are submitting that alternate proposal for your perusal, more than perusal, for a discussion with us, because we are a responsible opposition. We are to take office at the next democratic change. And we also have told the IMF, look, there are certain points that we do not agree. And one is this overburdening of taxes on the middle class. People are talking about leaving their jobs for better prospects overseas. So what we have here, sir, is just an illustration of the tax yield curve. What you see in this red dotted line is the 2019's tax structure. That is when Mr. Gotabaya Rajapaksa brought it down to 18% max with a 3 million deduction on top. What you have here in the orange line is a current tax structure. And what you have in green, Honorable Chair, is what we have proposed. Now, what this means is that you can actually collect the expected 100 billion rupees by reducing the marginal tax rates from going from 0 to 36 to going from 0 to 24. So what is proposed by us is that for the first 100,000, there is no tax. For the second 50,000, the slab is 6%. For the third 50,000, 10%. Fourth, 14. Fifth, 16. Sixth, 18. Seventh, 20. Eighth, 22. Ninth, 24. And 10th onwards, 24%. What this means is, like I told you, if at 100% compliance, you can, given the data that is available, you see there is a fundamental issue whether actual pay tax number is the 200,000 we are being given by the IRD, or like Honorable Eran Vikramaratne spoke earlier, said it has to be over 1 million. That we can debate later. I am talking about the numbers that are available to us. We can go up to 91 billion, 91 billion, including a temporary surcharge of 15%, not 15% additional tax, additional 15% on the tax. Suppose you pay 100,000 in tax, so you pay 15,000 rupees more on tax, and that also, the way it is done is from 750,000 to 1 million rupees a month, 10% surcharge, 1 to 1.25 million rupees a month, 15% surcharge, and over 1.25 million rupees a month only, sir, it will be a 20% surcharge. In fact, if we have the data on actual taxpayers from 500,000 a month and above, these estimates can be further improved. And my hunch is that if those numbers are available, the surcharge will not be 8 billion. The surcharge will be a lot more than that. So what I'm saying is, it is possible for you people in government and us in opposition to actually
deal... Honourable Member, you have another 2 more minutes.
Thank you very much. To deal with the real problem that these individuals are facing. It is very easy to say, sir, oh, we will fix it. It is all general. There is no time to talk general. Because individuals are looking at their own individual commitments they have to make. When we spoke to the gentlemen and ladies from FUTA, some people told us that they are take home after deductions on their loans was something like 3,500 rupees. This is a ridiculous state of affairs. So I will table this. Honorable Patirna is also here, and he is a member of the cabinet, and I expect you, sir, to take this up in your relevant fora. And let's take the case of a senior professor who makes 400,000 rupees. Currently, he or she has to make 70,500 rupees in tax. Actually, that comes to 18%. When people say we have to pay 36%, let's be quite clear. You know, first 100,000 is exempted. And the next 41,667 is at 6%, 12%, 18%, and so on. So the tax yield curve actually stabilizes at around 30, under 35%, even at the highest 2.5 million rupees a month. So what I'm trying to say is, if you go with the new proposal that we are making, the tax will be 42,000 a month. So a senior professor's tax burden will fall from 18% to 10.5%. And at 10.5%, Honorable Balasuriya, I don't think anybody can actually make a serious
Honorable Member,
allegation.
Your speech is very valuable, but time is up. Honorable
I'm stopping
Member.
In 30 seconds. The serious allegation of unfair treatment. So therefore, there are alternatives. The data is there. So in the next budget, we are proposing that the pay tax structure can be adjusted in such a way that the burden on average can come down by 29% of the current tax burden, and yet you people can make the same amount that you wanted to make. Given that time is up, I have to stop. But
thank you, Doctor.
Like I said, as a responsible opposition, we are at any time willing to discuss this matter with you on behalf of the professionals. Thank you.
Thank you.